மோசேயை கொண்டு தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்து அவர்களை வழிநடத்தி சென்றார். இவ்விதமான வேளையில மோசே மரித்து போனார். ஆனாலும் கூட அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து அவர்கள் சுதந்திரிக்கும்படியான தேசத்தையும் ஏறக்குறைய சுதந்திரிக்காத நிலையில் அவர்கள் நின்று கொண்டிருந்த வேளையில் தேவன் தாமே யோசுவாவை நியமிக்கிறார். யோசுவா எகிப்து தேசத்தில் ஒரு அடிமையாக வளர்ந்தவன், அடிமையாக பிறந்து அடிமையாக வளர்ந்தவன். இந்த யோசுவா மோசேயோடு கூட இருந்து ஆண்டவருடைய காரியங்களை கற்றுக்கொண்டவன், தாழ்மையானவன், மோசேக்கு கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். ஆனாலும் தேவனை அவன் பற்றி கொண்டான், தேவன் அவனை தெரிந்து கொண்டான். இந்த உலகத்தில் எளிமையான பாத்திரங்களை கர்த்தர் என்றும் தெரிந்து கொள்கிறார். தம்முடைய மகத்துவமான திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கிறார். இவ்விதமான இந்த ஒரு சூழ்நிலையை நாம் இங்கு சந்திக்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம். இந்த நாளிலும் கூட நாம் வெற்றி வாழ்க்கையின் இரகசியம் என்ற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். தி சீக்ரெட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். அமையாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு தோல்வியான வாழ்க்கை வாழுவதுதான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதை என்பதாக எண்ணி வாழும்படியான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு பொதுவாக அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகிற வாழ்க்கை முறையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய உண்மையான ஒரு அர்த்தமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறோம் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு என்பது இல்லாத ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த காலவேளையில நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது என்பதை குறித்து உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவே இந்த காலவேளையில உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ வழக்கமாக வந்த ஒரு காரியமாக அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று இரண்டு விதமான பிரதிபலிப்பை நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கலாம். ஒன்று உங்களுடைய வெளியரங்கமான வாழ்க்கையின் செயல், வாழ்க்கையின் பேச்சு, நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப மக்களும் கூட, உன்னுடைய மனைவி, கணவன், பிள்ளைகளும் கூட நீ ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவில்லை என்பதாக அவர்கள் அறிந்திருக்கும்படியான ஒரு நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அல்லது உன்னுடைய சொந்த இருதயத்தில் கூட நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில ஒன்று உன்னுடைய வாழ்க்கை உனக்கே திருப்தி இல்லாத நிலையில வாழ்ந்து கொண்டிருப்பதை நீ உணர்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நான் ஒரு தோல்வியான மனிதன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வியை தழுவியே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் என்பதாக உன்னுடைய வாழ்க்கையில உன்னை குறித்து நீயே அறிந்து உணர்ந்து வாழுகிற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். அல்லது உன்னை குறித்து உணரக்கூடாத நிலையிலும் கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்க வாய்ப்பு உண்டு என்று கேட்டா, வேதம் சொல்லுகிறது இதுல கடைசியான நிலை மிக அபாயகரமான நிலை என்று கேட்டா, நீ உன்னை குறித்தே விளங்கிக் கொள்ள முடியாத நிலையில வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய நிலையானது மிக பரிதாபத்துக்குரியது என்பதை குறித்து தான் சொல்ல முடியும். ஒழிய அதற்கு வேறு பெயரிடுவது என்பது சாத்தியக்கூறு அல்ல. ஆனா இந்த காலவேளையில நீ ஒருவேளை எந்த வகையை சேர்ந்தவர் என்பதை குறித்து நபர் என்பதாக அறிந்திருந்தாயிலும் கர்த்தர் நோடு கூட பேசுகிறார். இந்த வேதமானது மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றியை தந்து வழிநடத்துகிற சத்தியம் என்பதை பல நூற்றாண்டுகளாய் மாத்திரமல்ல, இந்த உலகம் உண்டானது முதல் நிரூபிக்கப்பட்டிருக்கிற சத்தியம், அதில் மறுக்க முடியாத உண்மை என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த காரியத்தை குறித்து அங்கே நீங்கள் தயவாக இங்கே பார்க்கும்படியாக சொல்லுகிறேன். இந்த இடத்துல நாம் பார்க்கும்படியான ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏதாகிலும் ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருப்பீரால் கர்த்தரோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிற அருமையான சோர்ணேஸ்வரே, நீ அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நீ எவ்விதமாக வாழ வேண்டிய நிர்பந்தம் உனக்கு கிடையாது. ஆகவேதான் இந்த நாளில ஒரு வெற்றியுள்ள மனிதனை உனக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். ஏனென்று கேட்டா, இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு படிப்பாளி அல்ல, பெரிய ஞானவான் அல்ல, பெரிய சாதனையாளன் அல்ல, ஆனாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் வெற்றியின் வாழ்க்கையின் ரகசியத்தை அவனுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், அவன் அதை பற்றி கொண்டான். ஆகவேதான் இந்த நபரை குறித்து இந்த நாளில உங்கள் மத்தியில் நான் பேசும்படியாக விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் முதலாவது அதிகாரத்தில் நாம் சந்திக்கிற நபர் வேறு யாரும் இல்லை, யோசுவா. இந்த இடத்துல யோசுவா இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்பதை குறித்து தடுமாறி கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கைக்கு முன் அவருக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு சவாலை அவர் தாமே இந்த இடத்துல சந்தித்துக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கை என்பது ஒரு சவால் நிறைந்தது என்று அறிந்து கொள்ளுங்க. So many challenges you are facing in life. வாழ்க்கை என்பது நிச்சயமாக சவால் உள்ளது. நீ எல்லாம் நல்லா இருக்கு நினைப்ப, அப்ப உனக்கு சவால் இடும்படியான எதிர்கொள்ளக்கூடிய எதிர்பாராத ஒரு காரியம் நிகழலாம். ஒருவேளனுடைய வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பம், நஷ்டம், இழப்பு, விபத்து, ஆபத்து, வியாதி. வாழ்க்கை என்பது ஒரே சீரான ஓட்டத்தில் ஓடும்படியான ஒரு வாழ்க்கை முறையாக எந்த ஒரு மனிதனுக்கும் இருப்பதில் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கிறது நினைத்துக் கொண்டிருப்போம், திடீர்னு ஒரு இடத்துல அங்கு திசை மாறுகிற காரியமாய் காணப்படுகிறது. ஆனா இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நான் வெற்றியாய் வாழ முடியுமா? அம்மையாலே வெற்றியாய் வாழுகிற இந்த ரகசியத்தை தான் இந்த நாளில உங்கள் மத்தியில காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வெற்றியின் ரகசியம் ஏதோ போதிக்கும்படியாக அல்ல, என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் அனுபவித்ததை உங்கள் மத்தியில் பேசுகிறேன். ஆகவே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவிதமான ஆதாங்கத்தோடு தான் இதை நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். இந்த யோசுவா இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த மக்களை அங்கே வழிநடத்தி சென்று அவர்களுக்காக தேசங்களை சுதந்திரித்து பங்கிட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பின் மத்தியில் நின்று கொண்டிருந்த வேளையில் கர்த்தர் சொன்னார். இவ்விதமாக அவரை பார்த்து சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் புத்தகம் முதலாவது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஒரு தேசமும் அந்த இடத்துல அவன் தாமே அங்கே சுதந்திரிக்கவில்லை, அவனுக்கு முன்பாக பல தேசங்களானது முற்றிலுமாக அங்கு அடைபட்டதை போல காணப்பட்டது. அவனுக்கு முன்பாக இந்நாள் மட்டும் சந்தித்த பல தோல்விகளின் சரித்திரத்தை அறிந்திருந்தான். இப்பொழுது தேவன் சொன்னார், இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். You will divide the nations for this people. இந்த ஜனங்களுக்கு நீ தேசத்தை பங்கிடுவாய். அருமையான சோரனை சோரியனுடைய வாழ்க்கையில தேவன் மேலான காரியங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையில உன்னதமான தேவனாக தம்மை வெளிப்படுத்தும்படியாக அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த யோசுவாவை பார்த்து மாத்திரமல்ல, அவருடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காரியத்தை இன்றைக்கும் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஒரு ரகசியத்தை அவர் சொல்றார். என்ன ரகசியத்தை சொல்றார்னு சொன்னா, அங்கே 8வது வசனத்தில் அவர் பேசுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கும்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. யாஷ்வா, நீ இந்த தேசத்துக்கு இந்த தேசங்களை நீ பங்கிடப் போகிறாய். ஆனா நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இது நீ போய் வாளினால அல்லது உன்னுடைய திறமையினால உமாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய காரியம் அல்ல. ஒரு விதத்தில் மிக எளிமையான ஒரு காரியம். என்ன காரியம் சொன்னா, வேத புத்தகம், இதுல உன்னுடைய வெற்றியின் ரகசியம் அடங்கி இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் வெற்றியோய் கடந்து போகக்கூடிய வாழ்க்கையின் ரகசியம் இந்த வேதத்தில் அடங்கி இருக்கிறது. ஆகவே நீ ஒன்று செய்ய வேண்டும். இந்த வேதத்தின்படி வாழுகிற வாழ்க்கைக்காக நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று. இன்றைக்கு அநேகர் வேதத்தையே வாசிக்கிறதில்லை. ஒருவேளை இந்த காலையில் உங்களுடைய வாழ்க்கையில வேதத்தையே வாசிக்காத ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், அல்லது இந்த வேதத்தை கடனுக்காக வாசிக்கிற ஒரு காரியம் இருக்குமானால், அம்மையானுடைய வாழ்க்கையில இந்த வெற்றியின் ரகசியத்தை அறிந்து கொள்ளுது என்பது கூடாத காரியம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் தினத்தியானம் வாசிக்கிறேன், நல்லது, ஆனா அது முழுமையான ஆகாரம் அல்ல. இந்த இடத்துல யோசுவாவை பார்த்து சொல்றாரு, இந்த வேதத்தின்படி நீ உடைய வாழ்க்கையில செயல்படும்படியாக கவனமாயிருக்கும்படி ஒரு காரியத்தை செய். என்ன செய்யணும்? இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இந்த வேதத்தை வாசிக்கிறதுங்கிறது என்னன்னா, நம்ம பல ஆகாரத்தை பார்க்கிறோம் பாருங்க. இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வேளை அருமையான ஆகாரம், ஒரு சத்துள்ள ஆகாரம், நல்ல கனிகள், நல்ல காய்கறி வகைகள், பல விதமான ஆகாரங்களை நாம் பார்க்கிறோம். வேதத்தை வாசிக்கிறது பார்க்கறதுக்கு சமம். நான் இல்ல வேதத்தை தான் வாசிக்கிறேன், நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, இல்ல நான் வேதத்தை தானே வாசிக்கிறேன், நான் தினம் இத்தனை அதிகாரங்கள் வாசிக்கிறேன். ஆனா அது நீங்க பார்க்கறதுக்கு மட்டுமே சமம். வேதத்தையே வாசிக்கலன்னா அது மிக அபாயகரமானது. உங்களுடைய வாழ்க்கையில இந்த வேதத்துக்குரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பது என்பது அது அந்த ஆகாரத்தை பார்க்கிறதை போல இருக்கிறது. ஆனா இந்த வேதத்தை நான் எப்படி அனுபவிப்பது? How to enjoy the word of God? How to really experience the word of God? That is more important. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நான் வேதத்தை வாசிக்கிறேன், very good. I read the Bible, it's very good, very good. That is really needed. அது உண்மையாலுமே தேவைதான். வேதத்தை வாசிக்கிறது ரொம்ப நல்லது. அது என்னன்னா, நம் ஆகாரத்தை பார்ப்பது போலதான் இருக்குது ஒழிய, அந்த ஆகாரத்தை நம்ம சாப்பிடலன்னா நம்ம எப்படி அந்த ஆகாரம் உள்ள போய் நமக்கு பலன் கொடுக்கிறதாக இருக்க முடியும்? Unless we take the food inside, how could we get strength from the food? ஒரு கிறிஸ்தவனுக்கு பலமே வேதத்துல தான் இருக்குங்க. ரெண்டு விதமான ஆகாரம் இருக்கிறது. There are two kinds of foods. One, the physical food. இந்த சரீர பிரகாரமான ஆகாரம் இருக்கிறது, நாம் அனுதினம் சாப்பிடுறோம், இட்லி சாப்பிடுறோம், தோசை சாப்பிடுறோம், பலவிதமான உணவு பதார்த்தங்களை சாப்பிடுறோம். We take all kinds of food, இட்லி, தோசை, சப்பாத்தி, so many kinds of foods. These are all physical foods. இது ஆகாரத்துக்குரிய ஆகாரம். Suppose if you don't eat for one time, you could feel some sort of inability, some sort of tiredness. நீங்க ஒருவேளை ஆகாரம் சாப்பிடலன்னா கூட நீங்க ஒரு கலைப்பை உணர முடியும். சப்போஸ் இஃப் யூ டோன்ட் டேக் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் யூ குட் ரியலி ஃபீல் த டயர்ட்னஸ் இன் யுவர் பாடி. உங்களுடைய சரீரத்தில் நிச்சயமாக நீங்கள் அதனுடைய கலைப்பை உணர முடியும். பட் இஃப் யூ டோன்ட் டேக் த ஸ்பிரிச்சுவல் ஃபுட் விச் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் யூ வில் have no strength at all to walk this Christian life. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு பலமே இருக்காது. If you don't eat the spiritual food daily, we take three times food, physical food, three times a day for our physical sustenance. நம்ம இந்த சரீர பிரகாரமான ஆகாரத்தை நாம் மூன்று முறை சாப்பிட்டு நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறோம். If you don't take spiritual food every day, you will feel very weak spiritually. ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்க நிச்சயமாக பலமற்றவர்களாய் காணப்படுவீர்கள். That is why you are weak spiritually. அதனால தான் நீங்க பலவீனர்களாக இருக்கிறீர்கள். You don't have strength to resist the temptation. சோதனையை மேற்கொள்ளக்கூடிய பலம் உங்களுக்கு இல்லை. You don't have the courage to face life situations. வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்ள பலம் இல்லை. Almost you are a spiritual covered. ஒரு ஆவிக்குரிய ஒரு குழையாகவே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். Very small things makes you to upset. சின்ன சின்ன காரியம் கூட உன்னை அப்படியே செயலிழக்க செய்து விடுகிறது. So unless otherwise you take the spiritual food daily, you can't have strength for your spiritual life. இந்த ஆகாரத்தை அனுதினமும் நீ சாப்பிடலன்னா உன்னுடைய ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. Sure you will fall. நிச்சயமா விழுந்து விடுவீர்கள். You will fall in the temptation of your flesh. மாம்ச பிரகாரமான இச்சைகளில் விழுந்து விடுவீர்கள். In your words, உன்னுடைய வாத்தியில விழுந்து விடுவீர்கள். In your temperament, சும்மா அந்த பொறுமையா இருக்கிறத நீங்க விழுந்து விடுவீர்கள். You will lose temper. நீங்க அங்க கோபப்படுவீர்கள். You will be irritated. நீங்க அதிகமாக எரிச்சல் அடைவீர்கள். You will be upset. Even small things, சின்ன காரியத்தில் கூட அப்படியே நீங்க சோர்ந்து விடுவீர்கள். So you see the spirit, material things are all simply pass away. இந்த சரீர பிரகாரம் எல்லா காரியங்களும் அழிஞ்சு போயிருங்க. ஈவன் அவர் ஓன் பாடி, நம்ம சரீரமும் அழிஞ்சிரும். ஒன்லி இட்டர்னல் திங் விச் வில் ஸ்டாண்ட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் நிலைத்து நிற்கும். சோ வென் ஜாஷ்வா வாஸ் தேர் பிஃபோர் எ பிக் சேலஞ்ச், காட் ஸ்போக் டு ஜாஷ்வா. யோசுவா ஒரு மெரிய பெரிய சவாலுக்கு முன்னால நின்ன பொழுது தேவன் அந்த வார்த்தையை பேசினார். Dear people, these days are really horrible days. இன்றைக்கு காலம் மிக பயங்கரமா இருக்கிறது. To find churches where the word of God is preached plainly is very scarce to see. இந்த தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் போதிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான பார்க்கறது அரிதாக இருக்கிறது. Even yesterday among the pastors, we had the pastor seminar. Every Saturday we have in different places. போன நேற்று போன வாரத்தில் நேற்று தினத்தில் கூட போதலுக்கான அந்த வேதத்தை குறித்த காரியத்தை எடுக்கும் பொழுது many were put in challenges. அநேகர் அதற்கு உண்மையான விதத்தில் அவர்கள் அதனால பாதிக்கப்பட்டார்கள். So they could understand the difference between so many great churches where so-called thousands of people gathering there and worship is being conducted, but really speaking, no true life in their lives. அநேக பெரிய சர்ச்சஸ் இருக்கிற சபைகளில் உண்மையான ஆண்டவருடைய வார்த்தை போதிக்கப்படாதனால உண்மையான ஜீவனுள்ள பலம் என்பது அற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். Dear people, I tell you, unless you are really affected by the word of God, You have no right even to preach the gospel. Do you know that? வேத சத்தியத்தினால நீயே பாதிக்கப்படலன்னா வேதத்தை நீ போதிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு வேதம் சொல்லுகிற. So many so-called preachers, they preach big things, but in their own lives we could see the failures in their own lives, in their family lives. அநேக பெரிய பிரசங்கிகள் என்று சொல்லப்படுவார். தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில தோற்று போகிறார்கள், குடும்ப வாழ்க்கையில தோற்று போனவர்களாய் காணப்படுகிறார்கள். சோ திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த விக்டோரியஸ் த சீக்ரெட் ஆஃப் எ விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப், நத்திங் எல்ஸ். வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரகசியம் இதுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. What did God say to Joshua? தேவன் யோசுவாவினிடத்தில் என்ன சொன்னார்? ஜாஷுவா ஃபர்ஸ்ட் சாப்டர் 8th வர்ஸ். இங்கே ஆண்டவர் சொன்னார், இதில் எழுதியிருக்கிறவர்களின் படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி. ஒன் திங், அன்லெஸ் திஸ் வேர்ட் ஆஃப் காட் இஸ் அப்ளைட் இன் அவர் லைஃப், த வேர்ட் ஆஃப் காட் is not really affecting us. இந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கலன்னா இதனால நமக்கு பிரயோஜனமே இல்லைங்க. No use at all. பிரயோஜனமே இல்லை. So what did Joshua should do? ஆகவே யோசுவா என்ன செய்யணும்? அவர் சொன்னாரு, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. Meditate thy word day and night. Take the spiritual food. Meditation is taking the spiritual food in your spiritual lives. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதுதான் நீங்க ஆண்டவருடைய ஆகாரத்தை உட்கொள்ளுவது. Some of you may be really wondering what it is. It seems to be a strange thing he is speaking of. Oruvela neenga sila nenikkala enna ivar solraaru idu pesuradhe oru vindhiyaya irukkirade. Probably you may call yourself a Christian. Unnai alaith kristavan endru alaithukollalam. So many years you really passed in your life. Unnai vaalkila aneega varshangal nee kadandhu poyalam. Even you may be reading the Bible so many years. Aneega aandugal kuda nee vaasithukondirukkalam. But meditation may be a strange thing to you. தியானிக்கிறதுங்கிறது உனக்கு ஒரு விந்தையான காரியமாக காணப்படலாம். Because you are not trained or you have not been aware of this thing. So until this day, even today as I preach this word to you, ஒருவேளை இன்னைக்கு வரைக்குமே இந்த காரியம் உங்களுக்கு ஒரு விந்தையாக கூட காணப்படலாம். But God says, Joshua, you must meditate the word of God day and night. Joshua ட சொல்றாரு, இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிப்பா. Dear friends, this is the spiritual food which is needed to be taken for our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானது இதுதாங்க, வேத வசனங்களை தியானிப்பது. What will happen when you meditate the word of God? ஆண்டவருடைய வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது என்ன நடக்கும்? So I would like to talk on two subtopics. ரெண்டு சின்ன தலைப்புகளை பேச விரும்புகிறேன். என்னன்னு சொன்னா, தியானம் என்றால் என்ன? What is meditation? Psalm 1, what the Bible says. சங்கீதம் 1ல இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, We know this psalm. இந்த சங்கீதம் நமக்கு தெரியுங்க. We know this. Psalm 1. சங்கீதக்காரன் முதலாவது சங்கீதத்தை இவர் எழுதுகிறார். என்ன எழுதுறார்னா, there are negative things and positive things. இதுல எதிர்மறையான காரியமும் இருக்கிறது, இங்கே நேர்மறையான காரியமும் இருக்கிறது. இங்கே முதலாவது அவர் சொல்றாரு, இந்த இடத்திலும் he talks about meditation. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதை குறித்து பேசுகிறார். We see in the second verse, ரெண்டாவது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். But in the first verse, he talks some other thing as an introduction to the meditation of the Word of God. இந்த சங்கீதத்தில், ஒன்னாவது சங்கீதத்தில், இந்த இரண்டாவது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதை குறித்து சொல்லுவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்றார். It tells one important thing. என்ன சொல்றார்னா, இங்கே அவர் சொல்றாரு, Blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of sinners, nor sitteth in the seat of the scornful. மூணு காரியத்தை இங்க சொல்றாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் நீ ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொண்டு வாழணும்னு சொன்னா, இந்த இடத்தில் அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் பாவ வழியில நீ வாழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் கண்டினியூங் இன் யுவர் சின்ஃபுல் லைஃப். மெடிடேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட் is not you. I tell you that you can't meditate, or else I could say that you won't meditate. நீங்க ஆண்டவருடைய வசனத்தை நான் தியானம் பண்ணுகிறேன், ஆண்டவருடைய வசனத்தை நான் சிந்திக்கிறேன்னு சொன்னா அது பிரயோஜனம் இல்லாதது. You should leave off your sinful ways. உன்னுடைய பாவ வழிகளை விடணும். நீங்க சொல்லலாம், I am not a big sinner. நான் ஒரு பெரிய பாவி இல்லை. But Bible says, when you walk on your own way, you are a sinner. நீ உன்னுடைய சொந்த வழியில் நடந்தாவே நீ ஒரு பாவி தானே. விசுவாசத்தினால வராத யாவுமே பாவம். கர்த்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையில ஒப்புக்கொடாத எந்த ஒரு மனிதனும் பாவிதான். He is a sinner. You are a sinner. It's a plain talk of the word of God. தேவனுடைய வெளிச்சமான சத்தியம். இல்ல, நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன், ஆண்டவருடைய காரியங்களை தெரிந்திருக்கிறேன். Dear friends, your heart will not be prepared to accept and to obey God's word unless you leave off your own ways. உன்னுடைய சொந்த வழியை நீ விட்டு ஆண்டவருக்குள்ள வரலன்னா உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வழியை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். You won't. That is the reality. அதுதான் உண்மையான நிலைங்க. It's all the problem of your suffering. It's all the problem of your failures. உன்னுடைய வாழ்க்கையினுடைய தோல்வி, உன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை எல்லாம் அதுதான் காரணம். You want to have your own way and you want God to bless you. உன்னுடைய சொந்த வழியில நான் வாழுவேன், ஆனா தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். So called preaching of this Christianity of these days are filled with such sort of themes. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பிரசங்கங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்குங்க. So people, they want God to bless them, but they don't want to obey God. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கணும், ஆனா நாங்க கீழ்ப்படிய மாட்டோம். Dear friends, it is an utter foolishness. இது மதியனம், மதியனம். ஆகவே நான் சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் டோன்ட் டேக் த கவுன்சில் ஆஃப் திஸ் மேன் ஆர் தட் மேன் ஆர் த கவுன்சில் ஆஃப் த வேர்ல்ட்லி வேஸ். உலக வழிகளினுடைய காரியங்களை நீ தெரிந்து கொண்டு அந்த ஆலோசனை நடக்கிறதை நீ தெரிஞ்சுக்காத. பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையின் மக்களை போல, பீப்புள் ஹூ என்ஜாய் த வேர்ல்ட், They are different people. வித்தியாசமான மக்கள். ஆகவே முதல்ல இதெல்லாம் விட்டுட்டு நீ வரணும் சொல்றாரு. இரண்டாவது வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, You love the word of God. Dear people, when your heart is right, you will love the word of God. உன்னுடைய இருதயம் சரியா இருக்குமானா வேத வசனத்தை நீ நேசிப்பங்க. In Psalm 119 we see, the word of God is my joy. வேத வசனம் தான் என்னுடைய சந்தோஷம்.
நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதம் பிரியமா இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியாக இல்லை என்பது அது ஒரு அர்த்தங்க. தட் இஸ் அன் இண்டிகேஷன் தட் வி ஆர் நாட் ரைட் பிஃபோர் காட். ஹியர் ஹி சேஸ், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Meditates the word of God day and night. He is a blessed man. He is a person blessed of the Lord. Dear people, God wants to bless us. ஆண்டவருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். அதனால என்னுடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாத விரும்புகிறோம் இல்லைங்களா? We want to be blessed. That's true. Yes, that is very important. நமக்கு ரொம்ப முக்கியமானது. But what is the secret of being blessed of the Lord? ஆண்டவருடைய ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுற ரகசியம் என்ன? It is to meditate upon the word of God. தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது. அவன் எப்படி வாழுவாங்கிறத குறித்து அவர் அழகா சொல்றாரு பாருங்க. செகண்ட் வர்ஸ், தேர்ட் வர்ஸ், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பைபிள் இஸ் வெரி கிளியர். The third verse we see, and he shall be like a tree planted by the rivers of water that bringeth forth his fruit in his season. His leaf also shall not wither, and whatsoever he doeth shall prosper. அவன் செய்வதெல்லாமே வாய்க்குங்களாம். ஜாஷ்வா இடத்துல அதான் சொன்ன, ஜாஷ்வா மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை தியானி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வுட் சஜஸ்ட் யூ, ப்ராபப்ளி யூ வுட் நாட் ஹவ் ஸ்டார்டட் திஸ் இன் யுவர் லைஃப் சோ ஃபார். உன் வாழ்க்கையில் இதனால் மட்டும் கூட நீ இதை ஆரம்பிக்காமல் இருந்திருக்கலாம். யூ ரீட் த பைபிள், இட்ஸ் வெரி குட். வேதத்தை வாசிக்கிற, இட்ஸ் வெல் அண்ட் குட், நல்லது. But unless you meditate the word of God, you don't take the word of God as your spiritual food. தேவனுடைய வார்த்தையை உன்னுடைய ஆவிக்குரிய ஆகாரமாக நீ எடுத்துக்கொள்கிறதில்லை. However much you read, it's well and good. The food is before you. நீ எவ்வளவுதான் வாசித்தால் ஆகாரம் உனக்கு முன்பாக இருக்கிறது. Unless it goes inside, you can't have strength of the word of God. For your spiritual life, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தையின் பலம் இருக்காது. So you start reading and meditating the word of God. ஆகவே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை இனிமேலாகிலும் வாசிக்கிறதோட இல்லாம தியானிக்க பழகுங்கள். You could really enjoy the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். சங்கீதக்கார் திரளான செல்வத்தில் களி கூறுவது போல உங்களுடைய வேதத்தில் களி கூறுகிறேன். இதுவே இரவும் பகலும் என் தியானம். Psalm 119. Bible says, I will rejoice as though I have plenty of treasures. The word of God is my meditation day and night. இதுக்கு நான் என்ன செய்யறது? What should I do? I go to church on Sunday. Well and good. That's very good. ஞாயிற்றுக்கிழமையில நான் சர்ச்சுக்கு போறேன். Very good. You hear the word of God being preached. தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கறீங்க. ரொம்ப நல்லது. It's very good. But it is not enough. அது போதாது. Dear people, one thing, the word of God gives wisdom to us. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. In Psalm 119, you could see, God makes me wiser than the elderly people. வயதில் முதிர்ந்தவர்களை காட்டிலும் என்னை ஞானவானாக்குகிறது. We need the wisdom of God for everything in our lives. நம்முடைய வாழ்க்கையில் எதுக்குமே ஞானம் தேவையாக இருக்கிறது. We plan one thing, but ends up in another thing. நம்ம ஒரு காரியத்தை திட்டமிடுகிறோம், இன்னொரு காரியமா முடிகிறது. We want one thing and we receive another thing.
ஒரு காரியத்தை விரும்புகிறோம், இன்னொரு காரியத்தை பெற்றுக் கொள்கிறோம். We want success, but we receive failures. நம்ம வெற்றியை விரும்புகிறோம், ஆனா தோல்வியை நம்ம தழுவுகிறோம்.
Why? ஏன் தெரியுங்களா? We don't have the wisdom of God. தேவனுடைய ஞானம் நமக்கு இல்லை. You know yourself, the failures that you meet in your own lives, in your family life, in the life which with the people around you.
உனக்கே தெரியுது உன்னுடைய வாழ்க்கை ஒரு தோல்வியா இருக்குது, உன் குடும்ப வாழ்க்கையில தோல்வியா இருக்குது, உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில தோல்வியாக இருக்கிறது.
Why? You need the wisdom of God. தேவனுடைய ஞானம் தேவை. The word of God gives wisdom. தேவனுடைய வார்த்தை ஞானத்தை கொடுக்கிறது. Dear people, suppose these days the churches are in terrible situations. பயங்கரமான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறது. Even on Sundays the worship, ஆராதனையில கூட நீங்க பாத்தீங்கன்னா, there are so many thousands of worship leaders have risen in these recent days. Worship இந்த நாட்களில ஆராதனை நடத்துகிறவர்கள் என்று நிறைய பேர் எழுப்பிட்டாங்க. Throughout the world, so-called people who are worship leaders, ஆராதனை நடத்துகிறவர்கள.
It's an awkward thing to see those people making their gushes and the statements. அவங்க செய்யற பாவனைகள், அவங்களுடைய பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப அருவருப்பா இருக்கு. They make the people to stand, நிக்க வச்சுட்டு they make the people to dance and jump.
நடனமாட வைக்கிறாங்க, குதிக்க வைக்கிறாங்க.
They make all mimicries, எல்லா காரியத்தையும் செய்யறாங்க. No real preaching of the word of God to the people. ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிப்பதில்லை. My main theme in these days, in the Bible seminars and the pastors training institute, is Bible and Bible Plus. இந்த நாட்களில் நான் பேசுறது போதவர்கள் மத்தியில் வேதம் மட்டுமே, வேதம் போதுமானது. வேதம் பிளஸ், இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு மற்ற எல்லா காரியங்களையும் இணைத்து போதிக்கிறார்கள். The congregation, the people who are well educated people, நல்லா படித்தவங்க, who are in high positions, நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க, people are in good status, நல்ல நிலையில் இருக்கிறவங்க. But these worship leaders make these people like puppets, பொம்மை ஆட்டம் செய்யறது போல செய்யறாங்க. நீங்க யூடியூப்ஸ் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, you could understand. They want the worship leader to be followed. And the worship leader பார்த்து அவர் என்ன செய்யறார் அதை செய்யும்படியான காரியம். No preaching of the word of God. It's missing. தேவனுடைய வார்த்தை இல்லைங்க. To find a church where the preaching of the word of God is the centrality is missing today. Not only here, throughout the world. தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து போதிக்கப்படுகிற காரியம் இங்கே மாத்திரமல்ல, உலகம் எங்கும் விலை போயிருச்சு, மாறி போயிருச்சு. So you need the wisdom of God. தேவனுடைய ஞானம் தேவை. Unless you get to have the wisdom of God, I tell you, I really pity you. உன்னை பத்தி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். I really pity you. உன்னை பத்தி வருத்தப்படுறேன். And you are a failure, you are a failure, and you will continue in failure. It tholviyil irukkira, nee tholviya thalvi kondu dhaan pova. The word of God is very plain. No flattery. Idhil endha vidhamana mugasthuthi illengale. Agave yumne kekkalam, what should I do? Na enna seivathu? How to meditate? Na eppadi dhyanam pannuvathu? அதைத்தான் நம்ம அப்போஸ்தலர் படிகளில் பார்க்கிறோம். We see a church here. We see a church here. இங்க ஒரு சபையை நம்ம பார்க்கிறோம். இந்த சபையில இருக்கிற இந்த மக்கள் என்ன பண்றாங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம அந்த பகுதியை தான் வாசித்தோம். அந்த பகுதியில் நாம் எவ்விதமாக இந்த ஜனங்கள் அங்கே காணப்பட்டார்கள் என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே காண்பிக்க விரும்புகிறேன். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டில் 17th சாப்டர், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17th அதிகாரம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17th அதிகாரத்தில் இங்கே தீஸ் பீப்புள் வேர் அண்டர் த பிரீச்சிங் ஆஃப் த கிரேட் அப்போஸ்டில் செயின்ட் பால். இந்த இடத்துல பரிசுத்த பவுலனுடைய அந்த பிரசங்கத்தை கேட்ட இந்த மக்கள், எஸ், செயின்ட் பால் பிரீச் டு திஸ் பீப்புள், பரிசுத்த பவுல் இந்த ஜனங்களுக்கு போதித்தார். பட் வாட் டிட் திஸ் பீப்புள் டிட் வாட் டூ, இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து நீங்க பாருங்க. இங்கே இந்த ஜனங்கள் they heard the preaching of the word of God, தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இங்கே we see these people, Acts of the Apostles 17th chapter, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17th அதிகாரம் 11th வசனம். Acts of the Apostles 17th chapter and verse 11, these were more noble than those in Thessalonica. இந்த ஜனங்களை குறித்து என்ன சொல்லப்படுகிறதுன்னா, அங்கே தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். நோபல் இஸ் அ கம்ப்ளீட்னஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முழுமையான ஒரு நிலையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. த கம்ப்ளீட்னஸ் ஆஃப் த பர்சனாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முழுமையான தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். They were spiritually sound, நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலையில் இருந்தார்கள். They were spiritually strong, நல்ல ஆவிக்குரிய பலசாலிகளாக இருந்தார்கள். They were spiritually happy people, ஆவிக்குரிய பிரகாரமாக சந்தோஷமுள்ளவர்களாக இருந்தார்கள். They were spiritually strong witnesses for the Lord, ஆவிக்குரிய நல்ல சாட்சிகளாக இருந்தார்கள். What was the secret? அதனுடைய ரகசியம் என்ன? இங்கே நம்ம பார்க்கிறோம் 11th வசனத்தில், What did they do? அங்க என்ன செய்தார்கள்? அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, You hear the preaching of the word of God on Sundays, on the Bible study, தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கறீங்க, வாசிக்கிறீங்க. ஆனா இங்க அவர்கள் வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், இங்க பாருங்க, In that they received the word and with all readiness of mind searched the scriptures. வேதம் இப்படி இருக்குதா? நான் சொன்னேன், சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா thousands of people, some of the churches, thousands and thousands of people are gathering. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். But the people, they are like puppets, without thinking whether what they do is really right according to the word of God or not. அவங்க செய்யறதெல்லாம், அந்த worship leader சொல்றதெல்லாம் செய்யறாங்களே ஒழிய, அவங்க செய்யறது வேதத்தின் புறமா சரியா இல்லையாங்கிறத கூட சிந்திக்கிறதே அவங்க இழந்த நிலையில, சிந்திக்கிறதே அவங்க வாழ்க்கையில இல்லைங்க. Completely, they are blinded to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக குருடாய் காணப்படுகிறார். Dear people, may be either blinded to the word of God or being enlightened by the word of God. நீங்க இந்த ஆவிக்குரிய வார்த்தைக்கு குருடர்களாய் காணப்படலாம், அல்லது இந்த ஆவிக்குரிய வார்த்தையினால நீங்க வாழ்க்கையிலே புதுப்பிக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம். There are only two ways in this Christian life. ரெண்டே ரெண்டு விதமா தான் இருக்குங்க. Either you may hear the word of God and there you may read the word of God, but still spiritually you are blinded. நீ ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிற கேட்கிற ஆனா கூட நீ ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு குருடன். இல்லைன்னா இந்த தேவனுடைய வார்த்தையை உன்னை புதுப்பதன் மூலமாக நீ ஒரு புதுப்பிக்கேற்ற மனிதனாய். In Psalm 119 says, Psalmist says, Lord, revive me by thy word. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் கொண்டு என்னை உயிர்ப்பியும் உணர்வுள்ளவனாக்கும். Make me to be sensitive to the word of God. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு என்னை உணர்வுள்ளவனாக்கும். Revive my soul. These people did the same. They read the vakiyangalai. They searched the scriptures. Vedathai avargal araindhu paarthaargal. Appadina enna na? Yen ipdi solludhu? ஒரு வசனம் இப்படி இருக்குன்னு சொன்னா ஏன் இந்த வசனம் இப்படி இருக்குது? இந்த வசனத்துக்கு முன்னால் என்ன சொல்லுது? இந்த வசனத்துக்கு பின்னால் என்ன சொல்லுது? When you read the Bible, the word of God, you see the verse before that or in the chapter, in the context of the chapter, அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது, எனக்கு நான் என்ன சொல்லுது, What should I take in? நான் இதில் எடுத்துக்கிறது என்ன? Is there anything for me to obey? என கீழ்ப்படுகிறது ஏதாவது இருக்கா? Is there any promise for me to claim? நாம் பற்றிக் கொள்ளும்படியான அந்த விசுவாசத்துக்குரிய வாக்குத்தத்தம் இருக்குதா? Searching. ஆராய்ந்து பார்க்கிறது. Dear friends, begin it. அது ஆரம்பி. ஒருவேளை இவ்வளவு நாட்களா இந்த மாதிரி நீ ஆரம்பிக்காம கூட இருந்திருக்கலாம். Probably you would not have done this until this day. இதனால் வரைக்கும் அப்படி செய்யாம இருந்திருக்கலாம். Probably you may read some chapters, சில அதிகாரங்களை நீ வாசிக்கலாம், அல்லது நீ உடைய வாழ்க்கையில பிரசங்கத்தை கேட்கலாம், but still you are not being affected, you are not being challenged by the word of God. தேவனுடைய வார்த்தையினால நீங்க பாதிக்கப்படாமல் இருக்கலாம். But these people in this city, இந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்கள், how did they do this? இந்த ஜனங்கள் எவ்விதமாக பெரியா பட்டணத்து ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தாங்கன்னு சொன்னா, they searched the scriptures, வேதத்தை ஆராய்ந்தார்கள். Not only searching includes you contemplate on the word, அந்த வேதத்தை குறிச்ச, but you make it the word of God your prayer. அதை ஜபமா மாத்தற, ஆண்டவரே இந்த வசனத்தை எனக்குரியதாக்கும். என்னுடைய வாழ்க்கையில அதிகமாக நான் ஜெபிக்கக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா, ஒரு ஜபம், அடிக்கடி ஜெபிக்கிற ஜபம், உதாரணமா சாம் 73. அடிக்கடி இன்னைக்கு காலையில் கூட நான் தான் ஜபம் பண்ணேன். என்ன கேட்டா, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய விருப்பம் அதுதான். என்னன்னா, திஸ் இஸ் மை டிசையர். இதை நான் ஜபமா மாத்திக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இப்படியாக செய்தரலும். ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமானது. Many times I prayed. இந்த வசனத்தை அப்பப்ப நான் நினைவு கூர்ந்து இந்த காலையிலும் இது என்னுடைய ஒரு ஜபமாய் காணப்பட்டது. Psalm 73, you see this psalmist, இந்த சங்கீதக்காரன் மற்ற எல்லாத்தையும் பார்க்கிறான். People who are prospering, ungodly people, தேவ பக்தி இல்லாத மக்கள், ஏதோ உலக பிரகாரமாக செழிக்கிறதை போல பார்க்கிறான். He was really discouraged. அத சோர்ந்து போறாரு. Dear people, I would like to tell you one thing. ஒரு காரியம், all these things will perish. எல்லாம் அழிஞ்சிருங்க. The very building will demolish one day. When Jesus, before Jesus comes, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, if it stands, it will be completely be destroyed. It will be put on fire. நெரு அக்னியினால சோதிக்கப்படும் வேதம் சொல்லுது. All things will be destroyed. Ella alinjirum. But word of God will never be discouraged. Will never be destroyed. Devanudaiya vaarthai alindu pogad. So what is my prayer? Avu enudaiya jabam eppadi? Indha edathila avar solli irukkira armiyana oru kaariyathila 24th verse, Psalm 73:24. This is my earnest prayer. அதிகமா ஆண்டவருக்கு முன்பாக நான் ஜெபிக்கிறது, ஐ டோன்ட் ப்ரே ஃபார் மணி ஆர் திஸ் திங் ஆர் தட் திங், ஐ ஷுட் ஹாவ் திஸ், எனக்கு நிறைய பணம் தேவைன்னு சொல்லி ஜெபம் பண்றதுல. ஐ டோன்ட் ஆஸ்க் ஃபார் திங்ஸ், சோ மெனி திங்ஸ், இது வேணும் அது வேணும்னு. பிகாஸ் காட் மீட்ஸ் மை நீட்ஸ், சோ ஃபார் ஹஸ் பீன் சோ ஃபேத்ஃபுல் இன் மீட்டிங் மை நீட்ஸ். என்னுடைய தேவைகளை சந்திக்கிறதுல தேவன் உண்மையுள்ளவராகவே இருந்திருக்கிறார். ஹஸ் நெவர் லெட் மீ டவுன் ஈவன் ஒன்ஸ், ஒரு நாளும் என்னை கைவிட்டதே கிடையாது. வாட் இஸ் மை ப்ரேயர்? சாம் 73:24, அங்கே சாம்ஸ் இங்கே 73 இங்கே நாம் பார்க்கிறோம். 20 இந்த இடத்துல தேவனிடத்தில் சொல்லும்படியான காரியம் என்னவென்றால், 24 Psalm 73:24, hear what the psalmist says, my flesh and my heart faileth, sorry, thou shalt guide me with thy counsel and afterward receive me in glory. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்ன சொல்றான்னு சொன்னா, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். This is my prayer, Lord, you guide me in your will. I am so happy with this. I am satisfied with this. இது எனக்கு போதும், இதுல நான் திருப்தியா இருக்கிறேன். உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். This is my prayer. Thou shalt guide me with thy counsel and afterward receive me in glory. மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். Dear friend, there is an eternity before you. Do you know that? உனக்கு முன்பாக ஒரு நித்தியம் இருக்கிறது தெரியுமா உனக்கு? You can't live ever more here. நீ வாழ முடியாது. You can't be living long. நீ ரொம்ப நாள் வாழுவன் நினைக்க முடியாது. God has appointed and he has numbered your days. உன்னுடைய நாட்களை நேரங்களை எல்லாம் ஆண்டவர் அங்கே எண்ணி இருக்கிறார், நியமித்து இருக்கிறார். Your plans, don't think that will succeed unless you commit your lives to God. உன்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு என்ன நீங்கள் ஒப்பு கொடுக்கலன்னா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியாதுங்க. அது மாத்திரமல்ல, நீ இந்த இடத்துல இவ்வளவு சத்தியத்தை கேட்டோம், நீ நரகத்துக்கு போவாயானா உன்னை போல ஒரு அறிவீனமான மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. தெர் இஸ் நோ அதர் கிரேட்டர் ஃபூல் தேன் யூ. ஈவன் ஆஃப்டர் ஹியரிங் த ப்ரீச்சிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் கோயிங் டு த ஹெல் ஃபயர், ஐ வெரி பிளைன் இன் டாக்கிங் டு யூ. இதுல நான் தெளிவா உங்களிடத்துல பேசுறேங்க. நான் பேசுற வார்த்தையை கூட யோசிச்சுதான் பேசுறேன், ஏதோ எமோஷனலா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் உன்னை பார்த்து, நீ இவ்வளவு நாள் ஆண்டுடைய சத்தியத்தை கேட்டோம் நரகத்துக்கு போயனா, அந்த ஐஸ்வர்யவான் இடத்துல சொன்னார் பார்த்தீங்களா, ஈவன் ஆஃப்டர் ஹியரிங் த ப்ரீச்சிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், God will say to you the same thing which he said to the foolish, the man who was a rich man, who had plenty of harvest. நிறைய நிலம் விரைஞ்சது, எல்லாத்தையும் இடிச்சு கட்டணும்னு சொன்னான். But God said, thou fool, மதியனே, இன்றைக்கு உன்னுடைய ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்படும். அப்ப இதெல்லாம் யாருடையதாகும்? Dear friend, I tell you, unless you are really conscious of your eternal life, really the most pitiable creature in the world is you. இந்த உலகத்துல உன்னை போல பரிதாபமான ஒரு சிருஷ்டி எதுவுமே கிடையாதுங்க. This is the most pitiable thing. It's very harsh, but this is the reality. You and I can't remove it. நீங்களும் நானும் மாற்ற முடியாது. So I would like to conclude. Joshua, when he was standing, God said, Joshua, meditate the word of God. Joshua அங்க நின்ன பொழுது அதான் சொன்னாரு, Joshua, ஆண்டவருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிப்பா. Yes. Joshua, he holds to the word. அதை தன் வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்சானுங்க. That's why he succeeded in his commitment. அவன் கொடுத்ததை நிறைவேற்றினானுங்க. என்ன கேட்டா, அவன் கடைசியா சாகிறதுக்கு முன்னால, பிஃபோர் ஹிஸ் டெத், ஜாஷ்வா செட் டு த பீப்பிள் ஒன் திங், இந்த மக்களை பார்த்து எல்லாம் பங்கிட்டு முடிச்சுட்டு இதை சொல்லி முடிக்க விரும்புகிற இந்த ஒரு காரியத்தை தான் சொன்னாங்க. ஏன்னா அவன் வாழ்க்கையில் இதை கடைபிடித்தானுங்க. He followed this. That's why he could say this with all boldness. அந்த ஜனங்களை பார்த்து அங்கு அவன் சொன்னான், நானும் என் வீட்டாரும் அவென்றால் கர்த்தரை சேவிப்போம். நானும் we and my family will worship the Lord. ஒரே ஒரு ஆலோசனை தான் சொன்னாருங்க. என்ன ஆலோசனை சொன்னாருன்னா, ஒன்னே ஒன்னு சொன்னாரு. 23:14 இங்கே சொன்னாரு, இதை விட்டு விலகிறாதீங்க. 14, இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவிலும் அறிந்திருக்கிறீர்கள். யூ நோ பிஃபோர் மை பிஃபோர் யுவர் ஐஸ் வாட் காட் செட் ஹி ஃபுல்ஃபில்ட் இட். தேவன் சொன்னதை நிறைவேற்றியிருக்கிறார். அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அவைகளில் ஒரு வார்த்தையும் கூட தவறி போகல. நீங்க இதை அறிந்திருக்கிறீர்கள், இதை உங்களுக்கு தெரியும், இதை நீங்கள் அறிந்தும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இதை விட்டு விலகி போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவிதமாக வேற தேவர்களை பின்பற்றுவது உங்களுக்கு அந்நிய காரியமாக இருக்கட்டும். ஒன்னே ஒன்னு சொன்னாரு, இந்த வார்த்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாம இருப்பதற்கு நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். டிட்டர்மின். 23rd சாப்டர் ஜாஷ்வா சொன்னாரு, 6th வர்ஸ், ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள். மேக் எ ரியல் டிட்டர்மினேஷன் டுடே தட் யூ வில் நெவர் டர்ன் டு தி லெஃப்ட் ஆர் ரைட் ஃப்ரம் தி வேர்ட் ஆஃப் காட், ஃப்ரம் ஃபாலோயிங் தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை பின்பதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் நான் திரும்ப மாட்டேன் என்று இந்த நாளில நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். மேக் எ டிட்டர்மினேஷன் திஸ் மார்னிங். Would you make a determination? அவிதமான ஒரு தீர்மானத்தை நீ செய்ய ஆயத்தமா இருக்கிறையா? Are you willing for that? நீ ஆயத்தமா இருக்கிறையா? Dear people, I beg you and plead you. நான் உங்களை பார்த்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உங்களுடைய நிலை இந்த வேதத்தை புறக்கணிச்சிங்கன்னா உங்களை ஆண்டவர் புறக்கணிச்சிருவாருங்க. If you despise this word, God will despise you. உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு யோசனை, ஆண்டவரே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever he does, it will prosper. வேதம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிர்காத மரத்தை போல இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்றதே ஆண்டவரே எனக்கு அதை தாரும். Meditation includes prayer. ஆண்டவரே எனக்கு தியானிக்க கற்றுத்தாரோ. நான் ஒரு அறிவீனனா இருக்கிறேனே ஆண்டவரே. ஐ எம் எ ஃபுல் மேன், ஐ எம் எ ஃபுலிஷ் மேன். நான் நிறைய சமயங்களில் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் சொல்றேன், ஐ எம் ஜீரோ. நான் ஆண்டவரே ஒரு ஜீரோ, எனக்கு தெரியாது. ஐ எம் எ ஃபுல், நான் ஒரு மதிகேடன், எனக்கு எப்படி நடத்துது தெரியாது. ஆண்டவரே சபையை நடத்த எனக்கு தெரியாது, மற்ற காரியங்களை செய்ய எனக்கு தெரியாது. Dear people, I frankly tell you this truth. உண்மையை தான் சொல்றேன். ஐ எம் எ ஃபூல். God, many times I swear to God, Lord, I am a fool. நான் ஒரு மதிகேடன். டீச் மீ. தயவேஸ் உம்முடைய வழிகளை கற்றுத்தாரும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், மேக் மீ சென்சிட்டிவ் டு தை வேர்ட், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, ரிவைவ் மை சோல், ஐ எம் லைக் ஏ டெட் மேன், மரித்து போனவனை போல காணப்படுகிற ஆண்டவரே, டியர் பீப்பிள், காட் ரிவைவ்ஸ் மீ, ஆண்டவர் என்னை உயிர்ப்பிக்கிறார். ஐ ரியலி என்ஜாய் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையான, திஸ் இஸ் மை மீட், இது என்னுடைய ஆகாரம். என்ன உங்களுடைய வாழ்க்கையில ஜாஷ்வா மேட் திஸ் பீப்புள் டு திங்க் ஓவர் இட் அகைன், அதைத்தான் சொன்னார். எஸ் ஹி வாஸ் எ சக்சஸ்ஃபுல் மேன், ஒரு வெற்றியுள்ள மனுஷனா, ஈவன் பிஃபோர் ஹிஸ் டெத் ஹி செட் த சேம் திங். அதுதான் கடைசியில் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியாய் வாழ விரும்புகிறையா? டேக் த வார்ட், மெடிடேட், யோசனை பண்ணிப்பார். ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லுது, என்ன சொல்லுது, இதில் நான் என்ன பண்ணுவது? கொஞ்சம் உங்களுடைய ஆவிக்குரிய அறிவை உபயோகப்படுத்துங்க. God will make you a successful man. தேவன் உங்களை ஒரு வெற்றியுள்ள மனுஷனாய் மாற்றுவார். No more a man of failure, ஒரு தோல்வியான மனுஷன் அல்ல. No more a fool, மதிகேடனாக இல்ல. You will have the wisdom of God, தேவனுடைய ஞானம். It's a glorious thing in this world. ஒரு மகிமைகரமான காரியம் அது. ஜெபிப்போம். Let us pray. கிருபையுள்ள நல்லாண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் ஜாஷுவாவுடைய வாழ்க்கையில் பார்த்த அந்த ஒரு அருமையான வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். யோசுவா வெற்றியாளவனாக அந்த ஜனங்களை பார்த்து கடைசியா சொன்னான், ஒரு வார்த்தையாகலும் தவறி போகவில்லை. நாட் எ சிங்கிள் வேர்ட் ஃபெயில். சோ மேக் எ டிட்டர்மினேஷன், இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, நான் இனிமேல் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பேன், சிந்திப்பேன், அதன்படி நடக்கும்படியாக வாழ்க்கை ஒப்புக் கொடுப்பேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும். லிதியாவின் இருதயத்தை திறந்த தேவனே, தர்மியான மக்களுடைய இருதயத்தை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.